إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கலிமாவை நடைமுறைப்படுத்துவோர் யார் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலில் கலிமா என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரபியிலே கலிமா என்றால் வார்த்தை என்ற ஒரு பொருள் அதற்கு கிடைக்கும். இதற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வயுந்திரல் லதீன காலு தகதல்லாஹு வலதா, எவர்கள் அல்லாஹ் மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கும் விதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. மலஹும் பிஹி மின் இல்ம், இது பற்றிய எந்த ஒரு அறிவும் இவர்களுக்கு கிடையாது. வலாலி ஆபாஇஹிம், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் கிடையாது. கபுரத் கலிமத்தன் தஃருஜு மின் அஃவாஹிஹிம், இவர்களுடைய வாய்களில் இருந்து வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் பாரதூரமான வார்த்தையாகும். இவர்கள் பொய்யை தவிர வேறு எதையும் சொல்லவில்லை என்று சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த இடத்தில் கலிமா என்றால் வார்த்தை என்ற ஒரு விடயத்தை சொல்வதற்காக அல்லாஹுக்கு மகன் இருக்கிறது, அல்லாஹ் மகனை எடுத்துக்கொண்டான் என்பதை கலிமா சொல்லி இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால்தான் இந்த வார்த்தை, இந்த கலிமா, இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கலிமா பாரதூரமான ஒரு வார்த்தை என்பதை அல்லாஹு தஆலா இந்த செய்தியின், இந்த குர்ஆன் வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்கிறார். அதே போன்று இந்த கலிமாவுக்குரிய இன்னொரு உதாரணம், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நிராகரிப்பாளர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், கால ரப்பிர்ஜிஊன், என்னுடைய ரப்பே, என்னை நீ மீண்டும் இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன், நான் நல்ல செயல்களிலே ஈடுபடுவதற்கு, ஃபீமா தரக்து, எந்த எந்த நல்ல காரியங்களை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேனோ அந்த விடயங்களை செய்வதற்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தா என்று சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வெறும் ஒரு வார்த்தை என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான். எனவே உயிர் பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நிராகரிப்பாளர்கள் யா அல்லாஹ் மீண்டும் என்னை உலகத்திற்கு திருப்பி அனுப்பு என்று கேட்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா இவர்கள் கலிமா சொல்லுகிறார்கள், ஒரு வெறும் வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்பதை காட்டும் விதமாக சொல்லுகிறார். எனவே கலிமா என்றால் அரபியில் வார்த்தை என்ற ஒரு விடயத்தை குறிப்பதற்காக சொல்லப்படும். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே இந்த கலிமா என்பது எதனை குறிக்கிறது என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவதற்காக, அதனை குறித்து காட்டுவதற்காக இந்த கலிமா என்ற ஒன்றை சொல்லுகிறார். எனவே இதுவும் மொழி அடிப்படையிலே ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்பது கலிமா என்று சொல்லப்படுகிறது. எனவே இதே தோரணையிலே நாங்கள் வைத்துக் கொள்வோம், கலிமா என்றே நாங்கள் இதனை வைத்துக் கொள்வோம். தயவு செய்து சகோதரர்கள் கதைக்காதீங்க, இவ்வளவு செலவழிச்சு நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க, இங்கே இருந்து கதைச்சிட்டு போறதுக்கு இல்ல. தயவு செய்து முன்னுக்கு வந்து பயான சரியா கேளுங்க, அப்பதான் அதுல பிரயோஜனம் இருக்குது. சின்ன பிள்ளைகள் அமைதியாக இருங்க, ஒரு சகோதரர் அவங்கள கொஞ்சம் பாருங்க, சொல்றது விளங்குது தானே? கொஞ்சம் வந்து அமைதியா வந்து இருங்க பாப்போம். எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் வாங்க பள்ளி முற்றத்துக்கு வாங்க. யாரும் ரோட்ல நிக்காதீங்க, வந்து பள்ளி முற்றத்துல இருந்து உட்கார்ந்து பயான கேளுங்க, அப்பதான் அதுல பிரயோஜனம் இருக்குது. எனவே இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இந்த சமூகத்திலே ஐந்து கலிமாக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது முதலாம் கலிமா கலிமா தயிப் என்றும், இரண்டாம் கலிமா கலிமா ஷஹாதத் என்றும், மூன்றாம் கலிமா கலிமா தம்ஜீத் என்றும், நான்காவது கலிமா கலிமா தௌஹீத் என்றும், ஐந்தாவது கலிமா கலிமத்து ரத்துல் குஃபுர் என்றும் இவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்படி இந்த கலிமாவை ஐந்து கலிமாக்களாக பிரிப்பதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் இது குர்ஆன் மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படுகிறது, அதே போன்று பாட புத்தகங்களிலே இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐந்து கலிமாவுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹோ அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாத்திலே உள்ள கலிமாக்கள் ஐந்து இருக்கின்றன, முதலாம் கலிமா இது, அதற்கு இன்ன பெயர், இரண்டாம் கலிமா இது, இதற்கு இன்ன பெயர் என்று அவர்கள் எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தியது கிடையாது. ஆனால் இன்று சமூகத்திலே இது பரவலாக சகல பிள்ளைகளுக்கும் போதிக்கப்படுகின்றன, இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் இரண்டாம் கலிமா என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கலிமா இருக்கிறதே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே பல துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆக்களில் ஒரு துஆவாகத்தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று மூன்றாம் கலிமா நான்காம் கலிமா என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது கலிமா என்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை பொறுத்தவரையில், ஒருவர் நித்திரையிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே விழித்தால் அவர் ஓதக்கூடிய ஒரு துஆவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அதனை மூன்றாம் கலிமா என்று சொல்லி கலிமா தம்ஜீத் என்று அதற்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நாலாம் கலிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆதாரபூர்வமான செய்திகளிலே இதனை எங்களால் பார்க்க முடியாது. லைஃபான சில செய்திகளில் கடைத்தெருக்கு சென்றால் ஓதக்கூடிய துவா என்று அந்த துவா சொல்லப்படுகிறது, அது லைஃபான ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான செய்திகளிலே கிடையாது. இவர்கள் நான்காம் கலிமா என்று அதனை அடையாளப்படுத்துகிறார்கள், இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபுர் என்று சொல்லுகிறார்கள், இதனை பொறுத்தவரையிலே இந்த வார்த்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே வரக்கூடிய வார்த்தைகளை கோர்வையாக எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. எனவே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தேவைக்காக எழுதி வைத்ததையெல்லாம் ஏதோ இஸ்லாத்தின் அடிப்படை மார்க்கத்தை தாங்கள் போதிப்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கலிமாவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இந்த கலிமாவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறது. கலிமா என்றால் வார்த்தை. இந்த இடத்திலே நாங்கள் அது எந்த வார்த்தையை பற்றி பேசுகிறோம் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை பற்றித்தான் இந்த இடத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய முதலாவது தூணாக இது காணப்படுகிறது. சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 8வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் ஐந்து விடயங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுனுடைய தூதர் ஆவார்கள் என்று சாட்சி சொல்லுவது முதலாவது தூண். வயகாமி ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவது. வஈதா இஸ்ஸகா, ஜகாத்து கொடுப்பது. வல் ஹஜ், ஹஜ் செய்வது. வசௌமி ரமலான், ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடிப்பது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்கள் இஸ்லாத்தினுடைய தூண்கள் தொடர்பாக சொன்னார். இந்த இஸ்லாத்தினுடைய தூண்களிலே முதலாவது தூணாக இந்த கலிமாவை சான்று பகர்வது என்பது காணப்படுகிறது. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்லாம் என்றால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சான்று பெறுவதும், வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதர் ஆவார்கள் என்று சான்று பகர்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்து கொடுப்பதும், ரமலானிலே நோன்பு பிடிப்பதும், வாய்ப்பு வசதிகள் இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும் தான் இஸ்லாம் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளக்கப்படுத்தினார்கள். இந்த செய்தியின் ஊடாகவும் இந்த ஷஹாதத்து கலிமா, இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொல்வதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். எனவே இஸ்லாத்தினுடைய முதலாவது ஒரு அடிப்படை தூணாக இந்த ஷஹாதத்து காணப்படுகிறது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் தூதர் ஆவார்கள் என்று சான்று பகர்வது இஸ்லாத்தினுடைய முதல் தூணாக அது காணப்படுகிறது. இது இந்த கலிமாவினுடைய முக்கியத்துவத்தை இதன் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த கலிமாவை சொல்லும்படி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து போதித்த அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் எப்படியான ஒரு கொள்கையிலே இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வந்து இந்த தூய்மையான இஸ்லாத்தை அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்ற கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மக்காவிலே உள்ளவர்களையும் மதீனாவிலே உள்ளவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். முழு சமுதாயத்தையும் அவர்கள் அழைத்தார்கள். இப்படி அழைக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது. அதாவது அல்லாஹு தஆலா இந்த நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இவர்கள் எப்படியானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அதன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல இன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நபியே நீங்கள் இவர்களிடத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். வசஹரஷம்ச வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய ஆதிக்கத்திலே வைத்திருக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் கேட்டு பார்த்தால், லயகூலுன் அல்லாஹ், சந்தேகமில்லாமல் அது அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஃபஅன்னா யூஃபகூன், எப்படி இவர்கள் வழிகட்டிலே திசை திருப்பப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அன்று லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பால், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வின் பால் அழைக்கப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், வானம் பூமிகளை படைத்திருப்பது யார் என்று கேட்டாலும், சூரியன் சந்திரனை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டாலும், அல்லாஹ் என்று சொல்லுவதை தவிர அவர்களுடைய பதில் எதுவும் இருக்காது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தினுடைய 63வது வசனத்திலே சொல்கிறான், நபியே நீங்கள் இவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பவன் யார், வாஹியா பிஹில் அர்ல மின் பாதி மௌதிஹா, பூமி இறந்ததற்கு பிறகு அந்த மழையின் மூலமாக இந்த பூமியை உயிர்ப்பிப்பவன் யார் என்று நீங்கள் இவர்களிடத்திலே கேட்டால், அவர்களுடைய பதில் ஒரே பதிலாகத்தான் இருக்கும், லயகூலுன் அல்லாஹ், நிச்சயமாக அது அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நபியே சொல்லுங்கள், குலில் ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, நீங்கள் அல்லாஹ் தான் என்று சான்று பகர்கிறீர்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே வலையின் சால்தகும் மன் கலக்கவும், அவர்களிடத்திலே நீங்கள் போய் உங்களையெல்லாம் மனிதர்களாக படைத்திருப்பது யார் என்று கேட்டாலும், லயகூலுன் அல்லாஹ், அந்த இடத்திலும் அவர்களுடைய பதில் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா சூரத்து ஸுஹுருப் என்ற அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்திலே சொல்கிறான். அது மட்டுமல்ல, இதைவிட ஒரு பெரிய விடயம் என்னவென்றால், சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய 84வது வசனத்திலிருந்து 89வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நபியே நீங்கள் இவர்களிடத்திலே போய் குல் லிமனில் அர்து வமன் ஃபீஹா, இந்த பூமியும் இந்த பூமியிலே இருக்கக்கூடியவைகளெல்லாம் யாருக்கு சொந்தமானது என்று நீங்கள் கேட்டால், இன் குந்தும் தாலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால், சயகூலூன லில்லாஹ், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், அது அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது, பூமியும் பூமியிலே உள்ள அனைத்தும் அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது என்று அவர்கள் சொல்லுவார்கள். கொல்லவே நீங்கள் கேளுங்கள், அஃபலா தத்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, குல் மன் ரப்பு ஸமாவாத்தி ஸப்ஈ வ ரப்புல் அர்ஷில் அலீம், ஏழு வானங்களுக்கும் மகத்தான அர்ஷுக்கும் சொந்தக்காரன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டாலும், சயகூலூன லில்லாஹ், அவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ்தான், அல்லாஹுக்குத்தான் அது சொந்தமானது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அஃபலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடாதா என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். குல்மன் பீதிஹி மலக்கூத்து குல்லி ஷை, ஒவ்வொன்றினுடைய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். வஹுவ யுஜீரு வலா யுஜாரு அலை, அவன் யாவற்றையும் பாதுகாக்கிறான், அவனை பாதுகாப்பதற்கு யாருமே தேவையில்லை, அப்படிப்பட்டவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டாலும், சயகூலூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்தான் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கிறான். இன்று பிரிவுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை இவர்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலே அந்த மக்காவிலே இருந்தவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள், அந்த மதீனாவிலே இருந்தவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை நோக்கித்தான் இந்த இஸ்லாம் வந்தது. அதே போன்று இவர்களிடத்திலே இவர்களுடைய தன்மை என்னவென்றால், இவர்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் இவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள்? இந்த எங்களுடைய இந்த காலத்திலே சமூகத்திலே வாழக்கூடிய பிரிவுகளை பொறுத்தவரையிலே திடீரென்று இடறி விழுந்தாலும் யா முஹியத்தீன் என்று சொல்லிக்கொண்டு விழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தூங்கும் போது முஹியத்தீன் ஆண்டவரே உங்களுடைய துணையால் தூங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தூங்குபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் ஆபத்தான ஒரு கட்டம் ஏற்பட்டால், தங்களுக்கு நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்பட்டால், கடலிலே பயணம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அலைகள் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்டால் உடனே அவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்றால், தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அந்த அல்லாஹ்விடத்திலே கலப்பற்ற மனதோடு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே தான் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை இருக்கும் என்று அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் கபர், அதாவது காபத்துல்லாவிலே நபிமார்களுடைய பெயர்களிலே சிலைகளை வைத்து வணங்கியது ஏன் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுடைய பதில் இரண்டு பதிலாக இருந்தது. ஒன்று, அவர்கள் சொல்லுவார்கள், இல்லா லியுக்கர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவைகளை நாங்கள் வணங்கவில்லை, இவைகளெல்லாம் நபிமார்களுடைய சிலைகள், ஏன் நாங்கள் இதிலே இதை வணங்குகிறோம் என்றால் அல்லாஹ்வின் பால் இந்த நபிமார்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காக நாங்கள் இதனை வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், ஏன் இதனை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், ஹா உலா இஷுஃபாவுனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று அந்த இடத்திலும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை நெருங்குவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய சிபாரிசை அடைவதற்காகவும் தான் இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இப்படிப்பட்ட அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை நோக்கித்தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர்களாக அனுப்புகிறான். அவர்கள் தூதராக வந்து இந்த கலிமாவை சொல்லும்படி, இந்த ஷஹாதத்தை சொல்லும்படி அவர்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த கலிமாவினுடைய சரியான அர்த்தத்தை அவர்கள் புரிந்திருந்ததனால், இந்த கலிமா எதனை போதிக்க வருகிறது என்பதை அவர்கள் சரியாக விளங்கியிருந்ததனால் இந்த கலிமாவை சொல்லுவதற்கு அவர்கள் பின்வாங்கினார்கள், இந்த அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் இன்றுள்ள சமுதாயத்தை பொறுத்தவரையில் இணை வைக்கும் போதே கலிமாவை சொல்லுகிறார்கள், அவுலியாவுக்கு கொடியை ஏற்றும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டு ஏற்றுகிறார்கள், கபர்களிலே மண்டி இடுகின்ற பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள், இணை வைத்துக் கொண்டே இந்த லா இலாஹ இல்லல்லாஹை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சரியான அர்த்தத்தை புரியாமல் இன்று இவர்கள் கலிமாவை சொல்லிக் கொண்டிருப்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைய மக்காவிலே இருந்தவர்களை பொறுத்தவரையிலே இதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்ததன் காரணமாக அவர்களிடத்திலே எவ்வளவுதான் மன்றாடினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல அவர்களால் முடியாமல் போனது. ஏன்? அவர்கள் அரபியை விளங்கி இருந்தார்கள், அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்கி இருந்ததன் காரணமாக அது ஒரு கொள்கை, அது ஒரு கோட்பாடு, அதனை ஏற்றுக்கொண்டால் தன்னிடத்திலே வரக்கூடிய மாற்றம் என்ன என்பதை அவர்கள் விளங்கி இருந்ததன் காரணமாக அதனை சொல்லுவதற்கு பின்வாங்கினார். எனவே இந்த கலிமாவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இஸ்லாத்தினுடைய முதலாவது தூண் அது எப்படிப்பட்ட சமுதாயத்திலே அது ஆரம்பத்திலே வந்தது என்றால், அல்லாஹ்வை நம்பிய சகல காரியங்களும் அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று நம்பிய சமுதாயத்தை நோக்கித்தான் இது வந்தது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் இந்த கலிமாவை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் அவர்கள் ஜாஹிலிய மக்களாக இருந்தார், அறியாமையிலே இருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள்.
அவர்களை பொறுத்தவரையிலே அந்த ஜாகிலியத்திலே அவர்கள் மரணிப்பார்களாக இருந்தால் நரகம் நுழையக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா, அப்துல்லா என்று அவர் பெயரை வைத்திருந்தார். அல்லாஹ்வினுடைய அடிமை அப்துர் ரஹ்மான் என்று அவர்கள் தங்களுக்கு பெயரை வைத்திருந்தார்கள். ரஹ்மானுடைய அடிமை என்றெல்லாம் பெயரை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜாஹிலியத்திலே மரணித்ததன் காரணமாக நரகம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஜாஹிலியத்திலே மரணித்ததன் காரணமாக நரகம் என்ற தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை நரகத்திலே இருக்கிறார். அவர் கவலையோடு திரும்பி செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று. தன்னுடைய தந்தையும் நரகத்திலேதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனிதனை அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஜாஹிலியத்திலே இருந்த மக்கள் தங்களுடைய கலிமாவை எப்படி சமர்ப்பித்தார்கள், இந்த ஜாஹிலியத்திலிருந்து அவர்கள் எப்படி விடுதலையானார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சகோதரர்களும் சரியான முறையிலே சிந்தித்து உங்களுடைய கொள்கையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் விளங்காமல் இருக்கிறீர்களோ, இது என்ன கொள்கை, இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை நான் சொல்கிறேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த ஷஹாதத்தை எப்படி சொன்னார்கள், எப்படி அதனை சமர்ப்பித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 121வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இது. அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவர்களை நோய் விசாரிப்பதற்காக ஒரு சிலர் வருகிறார்கள். அவர்கள் அழுது கொண்டே இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், إِنَّ أَفْضَلَ مَا نُعِدُّ شَهَادَةُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهِ وَأَنَّ مُحَمَّدًا رَسُولُ اللَّهِ. நாங்கள் எங்களுக்காக தயார்படுத்திய மிகச்சிறந்த சொத்து என்னவென்றால், அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய விநாயன் வேறு யாரும் இல்லை என்று சான்று பகர்ந்ததும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஆவார்கள் என்று நாங்கள் சான்று பகர்ந்ததுதான் நாங்கள் எங்களுக்காக தயாரித்த சொத்துகளிலே மிகவும் சிறந்த சொத்து என்று சொல்லிவிட்டு, அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை எப்படி அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மூன்று நிலைகளிலே இருந்தேன். என்னுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கடுமையான கோபத்துக்குரியவராக இருந்தார். எந்த அளவுக்கென்றால், அவரை நான் நேருக்கு நேர் சந்திப்பேனேயானால் அவரை நான் கொலை செய்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு நான் கோபத்திலே இருந்தேன். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கும் அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரியாக ஆரம்ப கட்டத்திலே இந்த அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். இதே நிலையிலே அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களே சொல்லுகிறார்கள், எனக்கு நேரடியான நரகத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கட்டத்திலே தான், ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மாற்றத்தை தந்து என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா போட்டதும், அதைது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வெறுமனே என்னுடைய வீட்டிலே கலிமாவை சொல்லிக்கொண்டு இருக்கவில்லை, நான் என்ன செய்தேன், என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை போட்டதும் நான் என்ன செய்தேன் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வந்தேன். வந்து சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, உபுசுத் யமீனக ஃபலி உபாயிஅக், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய வலக்கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களிடத்திலே பய செய்ய போகிறேன் என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலக்கரத்தை நீட்டினார்கள். فقبلت يدي என்னுடைய கையை நான் மடக்கிக் கொண்டேன். கேட்டார்கள், மாலகயாம் அம்ரே, ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கால அரத்துவன் அஷ்டரித்த, நான் நிபந்தனை போட விரும்புகிறேன். பிமா தஷ்டரித்து பிமாதா, என்ன நிபந்தனை நீங்கள் போடப்போகிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். ஐயோஃபரலை, அல்லாஹினுடைய தூதரே, நான் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு முன்னால் ஜாஹிலியத்திலே அதிகமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன், அவைகளெல்லாம் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாஹினுடைய தூதரே என்று நான் சொன்னேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமா அலிம் தன்னல் இஸ்லாம் யஹதிமுமா கான கபலா, அம்ரே, இந்த இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் தகர்த்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டதற்கு பிறகுதான் நான் இந்த பைஅத்தை செய்தேன் என்று இந்த அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். இதிலே இந்த அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளிலே சிறந்த சொத்து எது என்று சொல்கிறார்கள்? ஷஹாதத்து கலிமாவை சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னது. அதனை எப்படி சொன்னார்கள்? இந்த இஸ்லாம் சரிதான் என்று பட்டதும் என்ன செய்தார்கள்? வெறுமனே வீட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள். கையிலிட்டுங்கள், நான் பைய செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே பைய செய்துதான் அவருடைய அந்த ஜாஹிலியத்திலிருந்து அவர்கள் வெளியேறி இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்தார்கள். இந்த ஷஹாதத்து கலிமாவை இந்த பைஅத்தின் மூலமாகத்தான் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள் என்பது மிக தெளிவாக அவர்களுடைய இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பைஅத் செய்வதற்காக வருகிறார்கள். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே 2157 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதிலே ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், بايعت رسول الله صلى الله عليه وسلم على شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله. இந்த கலிமாதன், இந்த கலிமாவின் படி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நான் பைஅத் செய்வேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இந்த வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சான்று பகர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று நீங்கள் சான்று பகர வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஒரு அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும், அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே நீங்கள் உபதேசங்களை செய்ய வேண்டும், அவர்களுடைய விடயங்களிலே நீங்கள் நலவை நாட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்த என்னிடத்திலே பைஅத் எடுத்தார்கள் என்று ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். இப்படி இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள், ஜாஹிலியத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவதற்காக வரக்கூடியவர்கள், ஷஹாதத்து கலிமாவை சொல்லுவதற்காக வரக்கூடியவர்கள் எல்லாம் எந்த முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே அவர்களுடைய கலிமாவை ஏற்றிருக்கிறார்கள் என்றால், அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்து பைஅத் செய்துதான் இந்த கலிமாவை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஆதாரங்கள் பல இருக்கின்றன. சுருக்கத்திற்காக இந்த இரண்டு விடயங்களை சொல்லிக் கொள்கிறேன். எனவே இதன் அடிப்படையிலேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியிலே இரண்டு விதமான விடயங்களை சொன்னார். ஒன்று வெளிமக்களுக்குள்ள ஒரு செய்தி, ஜாஹிலியத்திலே பைஅத்து செய்யாமல் ஷஹாதத்து கலிமாவை உரிய முறையிலே சொல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு செய்தி, அதே போன்று இந்த சத்தியத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1851 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கலஅ யதன் மின் தாஅத்தின் லகி அல்லாஹ் யௌமல் கியாமா லா ஹுஜ்ஜத்தலா. எவர்கள் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை உருவிக்கொண்ட நிலையிலே அவர்கள் அல்லாஹை சந்தித்தால் அவர்களுக்கு சார்பான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹை சந்திப்பார்கள். அதே போன்று எவர்களுடைய கழுத்திலே பைஅத் இந்த உறுதி பிரமாணம் இன்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால் இது எந்த பைஅத்தை குறிக்கிறது என்பது மிக தெளிவானது. அன்று இந்த கலிமாவை சொல்லாதவர்கள் பைஅத்தின் மூலமாக இந்த கலிமாவை அவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் அவர்கள் ஜாஹிலிய மரணத்தை அடைவார்கள் என்பது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த ஒரு மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை. உள்ளே இருந்த மக்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்றால் எந்த காரணத்தை கொண்டும் கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் விலகிவிடாதீர்கள், உங்களுடைய கைகளை உருவிக்கொள்ளாதீர்கள், உருவிக்கொள்வீர்களேயானால் நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு சாதகமான ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அல்லாஹை சந்திப்பீர்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நபி சொன்ன ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். ஆனால் இன்று உள்ள பிரிவிலே உள்ளவர்கள், இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறியவர்கள் ஏதோ இது இப்னு உமர் இந்த ஹதீஸை அவருக்கு வகி வருவது போன்றும் அவர் எந்த இடத்திலே சொன்னாரோ அந்த இடத்திலே தான் அது பொருந்தும் என்பது போன்றும் சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த செய்தி எந்த அளவு தெளிவாக இருக்கிறது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தியை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஜாஹிலியம் என்றால் என்ன? இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதுதான் ஜாஹிலியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்திலே கடுமையாக எதிர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டும் துரத்தினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் துரத்தப்பட்ட அந்த ஊரையே கைப்பற்றினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அதிகமான மக்கள் இந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். அவர்கள் எப்படி தழுவிக்கொண்டார்கள் என்பதை அடுத்த ஒரு செய்தியின் மூலமாக நான் சொல்கிறேன். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 1586 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்திலே மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதாவது இந்த காபாவை பொறுத்தவரையிலே இது அன்றைய மக்களால் அதனுடைய சரியான அந்த கட்டிடத்துக்குள் கட்டப்பட்டிருக்கவில்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சரியான வடிவமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு அதனை உடைத்து கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். எனவேதான் சொன்னார்கள், லௌலா அன்ன கௌமிக்கு ஹதீத் வாஹதின் பி ஜாஹிலியா, உன்னுடைய இந்த சமுதாயம் ஜாஹிலியத்திற்கு புதிதானவர்கள் இல்லை என்றிருந்தால் லஅமர்துல் பை பில் பைத் ஃபஹுதிம், இந்த காபத்துல்லாவுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் அது தகர்க்கப்பட்டு இதிலிருந்து எந்த பகுதி வெளியேற்றப்பட்டதோ அதே பகுதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன். என்ன செய்ய, உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறார்கள், உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள், எனவே எனக்கு இப்பொழுது இதனை செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, இந்த ஜாஹிலியத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சமுதாயம் ஆயிரக்கணக்கிலே வந்து இஸ்லாத்தை தழுவினார்களே, அந்த சமுதாயம் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்திலே 15431 இலக்கத்திலே நாங்கள் பார்க்க முடியும். முஹம்மது பின் அஸ்வது பின் ஹலப் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கர்னு மஸ்கலா என்ற இடத்திலே அவர்கள் கண்டார்கள். மக்கா வெற்றி அந்த சந்தர்ப்பத்திலே கூடியிருந்த சரணடைந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்னு மஸ்கலா என்ற இடத்திலே பைஅத் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே எப்படி செய்தார்கள் என்றால், ஃபபாயஅ அன்னாஸ் அலல் இஸ்லாம் வஷஹாதா, ஷஹாதத்து கலிமாவின் அடிப்படையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களிடத்திலே பையத் எடுத்தார்கள் என்று இந்த நபித்தோழர் அறிவிக்கிறார். எனவே அன்று ஆயிரக்கணக்கான அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரிலிருந்து வெளியேற்றிய அந்த மக்கள் பத்ர் யுத்தத்திலும் உஹுத் யுத்தத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் அதே போன்று சஹாபாக்களுக்கும் எதிராகவும் போரிட்ட அந்த மக்கள் அவர்கள் இந்த மக்கா வெற்றியின் போது சரணடைந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த ஷஹாதத்து கலிமாவின் அடிப்படையிலும் இஸ்லாத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பையத்து செய்தார்கள். பையத்து செய்துதான் அவர்களுடைய அந்த ஜாஹிலியத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தான் சொன்னார்கள், ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் இந்த கௌபாவை உடைத்து அதனுடைய சரியான கட்டமைப்புக்குள் நான் கொண்டு வந்திருப்பேன் என்று சொன்னார். எனவே மன்மாத்த வலைசபி உனுக்கு பயத்துன் என்பது எந்த பயத், இஸ்லாத்திற்குரிய பயத்தை தவிர வேறு எந்த பயத்தும் கிடையாது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த கலிமாவை வந்து சொன்னவர்கள் பயத்தின் மூலமாக இந்த கலிமாவை சொன்னார்கள். யார் இந்த பயத்தை செய்யவில்லை அவர்கள் ஜாகிரிய மரணமாக கருதப்பட்டார்கள். அல்லாஹின் தூதருடைய அந்த சமுதாயம் பல நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஷஹாதத்து கலிமாவை பயத்தின் மூலமாக சொல்லிதான் அவர்கள் ஜாகிரியத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்பது தெளிவான ஆதாரம் இல்லையா? உங்களால் சிந்திக்க முடியாதா? நீங்கள் கேட்பது போன்றுதான் ஒரு ஹதீஸிலே நேரடியான வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா? ஏனைய ஹதீஸ்களை நீங்கள் அவதானிக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா பூட்டு போட்டு வைத்திருக்கிறானா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தெளிவாக இருக்கிறது, அந்த கலிமாவை பையத்தின் மூலமாக நிறைவேற்றினார்கள். எப்பொழுது நிறைவேற்றினார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்தார்கள். யார் அதனை செய்யாமல் இருந்தார்களோ அவர்கள் ஜாஹிலியத்திலே தான் மரணித்தார்கள் என்பது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாழ்ந்த அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் எல்லோரும் பயம் செய்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வி வரும். இதற்கும் பதில் இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னேன், மக்கா வெற்றியின் போது சரணடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பயம் செய்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய தோள்களிலே மண்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், சஹீஹுல் புகாரி என்ன கிரந்தத்திலே 2835 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இந்த மண்களை தங்களுடைய தோள்களிலே சுமக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் எப்படி சொல்லிக்கொண்டு சுமந்தார்கள் என்றால், நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா, நாங்களெல்லாம், நான் என்று சொல்லவில்லை, ஒரு சஹாபி நான் பயம் செய்தேன் என்று சொல்லவில்லை. அந்த எல்லா சஹாபாக்களும் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் அந்த இடத்திலே கூறி கூடிதான் அந்த வேலையை செய்கிறார்கள். மதீனாவை சுற்றி அவர்கள் அகழி தோண்டுகிறார்கள். அந்த தோண்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மண்களை சுமந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயம் செய்திருக்கிறவர்கள். எதன் அடிப்படையிலே நாங்கள் பயம் செய்தோம் என்றால், அலல் இஸ்லாமி மா பகீனா அபதா, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே நடப்போம் என்று இந்த இஸ்லாத்திற்கான அந்த பயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி சொல்லி அந்த மண்களை சுமந்தார்கள் என்ற செய்தி தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஹந்தக் யுத்தத்திலே முழு காபிர்களும் ஒன்று சேர்ந்த யுத்தத்திலே முழு முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டார்களா? எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பயம் செய்திருக்கிறோம், எல்லா சஹாபாக்களும் சாட்சி சொல்கிறார்கள், எதன் அடிப்படையிலே நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம் என்றால், அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் என்று இந்த செய்தி எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதே போன்று இந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்த ஒரு யுத்தம்தான் ஹுனைன் யுத்தம், கடைசி யுத்தம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கண்ட ஒரு கடைசி ஒரு யுத்தமாக இந்த ஹுனைன் யுத்தம் காணப்படுகிறது. இந்த யுத்தம் தொடர்பான ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்று ஒரு சில செய்திகளை கொண்டு வருவார்கள். அதாவது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யுத்த களத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவரை வெட்டியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். ஏன் நீங்கள் வெட்டினீர்கள் என்று கேட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களுக்கு எதிராக வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்டார்கள். அதே போன்று அஸ்லம் துலில்லா என்று ஒருவர் யுத்த களத்திலே சொன்னால் அவரை நீங்கள் வெட்டாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சபானா சபானா நாங்கள் மதம் மாறிவிட்டோம் மதம் மாறிவிட்டோம் என்று சொன்னவர்களை கூட வெட்ட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யுத்தம் செய்கின்ற பொழுது நீங்கள் தெளிவான பார்வையோடு யுத்தம் செய்யுங்கள். யாராவது அந்த யுத்த களத்திலே வந்து உங்களுக்கு உங்களோடு நாங்கள் சமாதானமாகிக் கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னால், லஸ்த மூமினா, நீ விசுவாசி இல்லை என்று நீங்கள் அந்த இடத்திலே அவருடைய சொத்தை பறிப்பதற்காக நீங்கள் கொண்டு விடாதீர்கள். அந்த இடத்திலே நீங்கள் கொல்லக்கூடாது என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். எனவே அந்த இடத்திலே ஒருவர் அந்த யுத்த களத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார், அதே போன்று அஸ்லம் துலில்லா சொல்லுவார், சபனா என்று சொல்லுவார், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார், அல்லது ஒரு வெள்ளை கொடியை கொண்டு வருவார், ஏதோ தனக்கு தான் சரணடைந்திருக்கிறேன், சரணடைய போகிறேன், உங்களோடு நான் சேரப்போகிறேன் என்பதை காட்டும் முகமாக ஏதோ ஒரு அமைப்பிலே அவர்கள் அந்த சைக்கினை செய்வார். ஆனால் அந்த யுத்த களத்திலே அந்த இதை செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அந்த யுத்த பதற்றங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் எடுப்பார்கள். அவர்களை கொண்டு வர சொல்லி அவர்களிடத்திலே பைஅத் எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்திலே 3194. எந்த வகையில் பார்த்தாலும் இறுதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட ஒரு யுத்தமாக இறுதி சந்தர்ப்பமாக அது இருக்கிறது. ஹுனைன் யுத்தம் மக்கா வெற்றிக்கு பிறகும் நடந்த ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் காணப்படுகிறது. இது ஒரு நீண்ட ஒரு சம்பவம் என்றாலும் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யுத்தத்திலே ஆரம்பத்திலே முஸ்லீம்களுக்கு கடுமையான ஒரு தோல்வி ஏற்பட்டது, பின்னடைவு ஏற்பட்டது. இதிலே ஒரு மனிதர் இருந்தார், முஸ்லீம்களை கடுமையாக தாக்கிக் கொண்டிருந்தார், எதிரிகளிலே உள்ள ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஒரு சஹாபி என்ன செய்தார்கள் என்றால், இவர் முஸ்லீம்களை தாக்குகின்ற அந்த விடயத்தை பார்த்து இவர் மட்டும் என்னுடைய கையிலே கிடைப்பாராக இருந்தால் அல்லாஹ்வினுடைய பேரிலே நேர்ச்சி வைக்கிறேன், இவரை நான் கொன்று விடுவேன் என்ற அந்த சஹாபி நேர்ச்சி வைத்தார். எனவே ஆரம்பத்திலே தோல்வியை நோக்கி போய்கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை அல்லாஹ்வினுடைய உதவியின் காரணமாக நிலைமை மாறி அவர்கள் வெற்றி கொண்டு அந்த யுத்தத்திலே பல பேர் சரணடைந்தார்கள். இந்த சரணடைந்தவர்களை எல்லாம் கொண்டு வரப்பட்டது. எதற்காக கொண்டு வரப்பட்டது? இவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பார்கள், சபானா என்று சொல்லியிருப்பார்கள், ஏதோ ஒன்றை சொல்லி அவர்கள் சரணடைந்திருப்பார்கள். இவர்களை கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வரப்பட்டது? ஃபஜஅல யுஜாஉ பிஹிம் ஃபயுபாயிஊனஹு அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பைஅத் எடுப்பதற்காக அவர்களை கொண்டு வரப்பட்டது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த யுத்தத்திலே கடுமையாக போரிட்ட அந்த மனிதரும் வந்தார், நேர்ச்சி செய்த நபித்தோழரும் வந்தார். நேர்ச்சி செய்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே இதோ இருக்கிறார், இந்த மனிதரை நான் கொல்ல வேண்டும் என்று நேர்ச்சி வைத்திருக்கிறேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பயத்து செய்து அவர்களை இஸ்லாத்திற்குள்ளே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையாக போரிட்ட அந்த மனிதர், முஸ்லீம்களை தாக்கிய மனிதரும் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் துபுது இலல்லாஹ். என்ன வார்த்தையை சொல்கிறார்? அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு விட்டேன். இவர் யார்? முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு மனிதர். சஹாபி நேர்ச்சி வைத்தாரே கொள்ளுவேன் என்று அந்த மனிதர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறார். அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு விட்டேன். இந்த சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரிடத்திலே பயத்தெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேர்ச்சை செய்த மனிதர் இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த மனிதர் அங்கும் இங்கும் திரிகிறார். நேர்ச்சை செய்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லுவதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள், இந்த மனிதரும் கொல்லுவதாக இல்லை. எனவே இவரிடத்திலே பயத்தை எடுத்தார்கள். எடுத்ததற்கு பிறகு அந்த மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய நேர்ச்சை. சொன்னார்கள், இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, அவர் பயம் செய்து விட்டார். எனவே உன்னுடைய நேர்ச்சை இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தெளிவான பல செய்திகளை எங்களுக்கு சொல்லுகிறது. யுத்த களத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்றோ, சபனா என்றோ, அஸ்லம்துல் இல்லா என்றோ, அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியோ ஒருவர் சரணடைவார்களே ஆனால் அவசர கட்டத்திலே அவர்களிடத்திலே பயம் செய்து கொண்டிருக்க முடியாது. அவர்கள் வெளிப்படையிலே தாங்கள் சரணடைகிற விடயத்தை ஏற்று ஒரு முஸ்லீம் அவரை கொல்லவே கூடாது. இடம் அளிக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு யுத்த பதற்றங்கள் முடிந்ததற்கு பிறகு அவர்களை பயம் செய்வதற்காக கொண்டு வரப்படும். அவர்கள் அந்த இடத்திலே துபுத்து இல்லல்லாஹ் என்று சொல்லலாம், யார சூழல்லா என்று சொல்லலாம், எந்த வார்த்தையும் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் பயம் செய்ததற்கு பிறகுதான் அவருடைய சரியான இஸ்லாத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் என்பதை சகோதரர்களே, மக்களே, நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த பயத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு முஷ்ரிக்கிடத்திலே எடுக்க முடியாது. ஒரு ஜாஹிலிய கொள்கையிலே ஒருவர் விடாப்பிடியாக இருக்கிறார், இணை வைத்துக் கொண்டிருக்கிறார், இணை வைப்பவோடு ஒருவர் வருகிறார் என்றால் அவரிடத்திலே இந்த பயத்தை எடுக்க முடியாது. அவரை இஸ்லாத்திலே எடுப்பதிலே பிரயோஜனம் கிடையாது. இந்த ஒரு செய்தியும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்திலே 17422 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே உக்பா பின் ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்தார்கள். ஃபபாயா திஸாதன் வாம்சகால் வாஹிதின், 9 பேரிடத்திலே இஸ்லாத்திற்குரிய பயத்தை கையை நீட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதரிடத்திலே அவர்கள் எடுக்கவில்லை. இருப்பவர்களுக்கு ஆச்சரியம். ஃபகாலு யா ரசூலல்லாஹ், கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பாயாத்த திசாத்தன் வதரக்த ஹாதா, 9 பேரிடத்தில், 10 பேர் வந்த நிலையில் 9 பேரிடத்திலே நீங்கள் கையை நீட்டி பயத்தெடுத்தீர்கள், இவரை விட்டுவிட்டீர்களே என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அலைஹி தமீமா, நிச்சயமாக இவரிடத்திலே ஒரு தாயத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஅத்கல யதஹு ஃபகதாஹா, அதனை அவர் தன்னுடைய அந்த தாயத்தை அவர் கையிலே எடுத்து அதனை அப்படியே அவர் துண்டித்து விட்டார். அதற்கு பிறகுதான் அவரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத் எடுத்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஏன் நான் பயத் எடுக்கவில்லை, ஏன் நான் பயத் எடுக்கவில்லை என்றால், வமன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் இந்த தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எப்பொழுது சாத்தியப்படும்? பயத் ஒரு அமீர் எடுக்கிறார், கையை நீட்டி நீட்டி எடுக்கிறார், வரக்கூடியவர்கள் வந்து பயத் எடுக்கிறார்கள், ஒருவரிடத்திலே ஷிர்க் காணப்படுகிறது, எனவே உங்களுக்கு என்னுடைய கையை நான் நீட்ட மாட்டேன் என்பது எங்கு சாத்தியப்படும்? பயத்திலே மட்டும்தான் சாத்தியப்படும். வெறுமனே கலிமாவை சொல்லிவிட்டு போவதாக இருந்தால் தாயத்தை தொங்க போட்ட மனிதர் வந்து பக்கத்திலே நின்று கொண்டு கலிமாவை சொல்லிவிட்டு போயிருப்பார். அங்கு நிராகரிப்பதற்கு, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 பேருடைய பயத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒருவருடைய பயத்தை எடுக்காமல் இருப்பதற்கும் சுதந்திரம் எதன் மூலமாக கிடைத்தது என்றால் பயத்தின் மூலமாகத்தான் கிடைத்தது. இது பயத்தின் மூலமாகத்தான் சாத்தியம். இணை வைப்பாளர்கள் ஜாஹிலியத்திலே இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பை களைந்த நிலையிலே அவர்கள் பய செய்வதற்கு தயாராக வர வேண்டும். அவர்கள் வந்தால்தான் ஒரு அமீர் கையை நீட்டுவார். அப்பொழுதுதான் அவர் சரியான முறையிலே இஸ்லாத்தை தழுவ முடியும். இது எதிலே சகோதரர்களே சாத்தியம்? இது எதிலே மக்களே சாத்தியம்? புரிந்து கொள்ள வேண்டும், பயத்திலே மட்டும்தான் சார். வெறுமனை வந்து தூரத்திலே நின்று கொண்டு கலிமாவை சொல்லுவதிலே சாத்தியம் கிடையாது. அவர்கள் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள், சிறுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள, நீங்க யாரு, அவர்கள் கேட்பார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமிய ஒரு சரியான ஒரு அமைப்பு பயத் வடிவம் வருமாக இருந்தால் அந்த இடத்திலே இணை வைப்பவர்களிடத்திலே பயத்தெடுப்பதற்கு, இணை வைப்போடு பயத்தெடுப்பதற்கு ஒரு அமீர் கையை நீட்ட மாட்டார். எனவே இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமூகத்துக்கு மத்தியிலே சரியான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே காணப்பட்ட வடிவமைப்பிலே இந்த ஷஹாதத்து கலிமாவை சரியான முறையிலே சொன்னவர்கள் யார் என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு யாரும் கிடையாது. நாங்கள் தான் சரியான முறையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் படி அந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோம். அதன்படி இந்த முதலாவது இஸ்லாத்தினுடைய தூணை நாங்கள் தான் நிறுவியிருக்கிறோம். இன்றைய சமூகத்திலே உள்ளவர்கள் யாரிடத்திலே போய் களிமாவை சொன்னார்கள்? எங்கே போய் களிமாவை சொன்னார்கள்? எப்போது சொன்னார்கள்? நாங்கள் மட்டும் இந்த கேள்வியை கேட்கவில்லை, அவர்களில் உள்ளவர்களே பெரும் பெரும் உலமாக்களே மக்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிந்திக்க வேண்டும், களிமாவை சொல்லுவதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, தொழுவதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. நான் நினைத்தது போன்று சொல்ல முடியாது, நான் நினைத்தது போன்று நோன்பு வைக்க முடியாது, நான் நினைத்தது போன்று ஹஜ் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த அருமை தோழர்கள் எப்படி அந்த இஸ்லாத்தை சமர்ப்பித்தார்களோ, அவர்களுடைய ஜாஹிலியத்தில் இருந்தவர்கள் வெளியே வந்தார்களோ, எப்படி அந்த கலிமாவை அவர்கள் சமர்ப்பித்தார்களோ, அதுதான் சரியான முறையிலே அந்த கலிமாவை நிறைவேற்றுவது, அதுதான் அந்த சரியான முறையிலே அந்த கலிமாவை நடைமுறைப்படுத்துவது என்பதை அனைத்து மக்களும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கலிமாவை பொறுத்தவரையிலே இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இணை வைப்போடு இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள இயலாது. கலிமாவையும் சொல்லிக்கொண்டு இணை வைப்பிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அந்த கலிமாவிலே ஒரு காப்பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இணை வைப்பில் இருந்து முழுமையாக வெளிவர வேண்டும். இணை வைப்பு எதுவுமே அவர்களிடத்திலே இருக்க முடியாது. எப்படி மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், எவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்கிறார்களோ, முஹிதீனை கொண்டும் பள்ளியிலே உள்ள மிம்பர் மீதும் குழந்தையின் தலையின் மீதும் அதே போன்று பூமியின் அடித்தும் குரானின் மீதும் சத்தியம் செய்கிறார்களோ இவர்கள் இணை வைத்து விட்டார்கள். அதே போன்று யார் மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து விட்டார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்களிடத்திலே இணை வைப்பு வந்துவிட்டது. யார் அல்லாஹ்வினுடைய தீனிலே புதிய விடயங்களை புகுத்துகிறார்களோ அவர்களிடத்திலே இணை வைப்பு வந்துவிட்டது. எவர்கள் அல்லாஹ் சொல்லாததை மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, வஹி அல்லாததை மார்க்கமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் இணை வைப்பு வந்துவிட்டது. இந்த இணை வைப்புகளோடு கலிமா இந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வத்தபீமா ஊஹிய இலைக்கு மின் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் எடுக்க வேண்டும்? லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வேறு எந்த நாயனும் கிடையாது, எனவே அவன் சொன்னதையே நீங்கள் கேட்க வேண்டும். வாரிலானில் முஷ்ரிகீன், இந்த விடயத்திலே யாரெல்லாம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்னாம் என்ற அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்திலே சொல்கிறார். அம்லஹும் ஷுரகாவும் ஷரவுலஹும் மின் அத்தீன் மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதி அளிக்காத விடயங்களை மார்க்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆக்கி கொடுக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எவர்கள் மார்க்கமாக அல்லாஹ் சொல்லாததை சொல்லுகிறார்களோ அவர்கள் இணை தெய்வங்களாக அவர்களாகிக் கொண்டார்கள். அவர்களுடைய கூற்றுக்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ மார்க்கமாக அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் அந்த இணை தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்கிறான். எனவே இந்த இணை வைப்புகளோடோ லா இலாஹ இல்லல்லாவோ அல்லது பைஅத்தோ எந்த விதமான பிரயோஜனத்தையும் தரப்போவதில்லை என்கின்ற அடிப்படையை ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே வெறுமனே லா இலாஹ இல்லல்லா என்ற வெறும் வார்த்தையாக இந்த சமூகத்திலே அது பயன்படுத்தப்படுகிறது. மன் கால லா இலாஹ இல்லல்லா தகலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லா சொன்னாரோ சோனம் நுழைந்து விட்டார். மன் கால ஆஹிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லா தகலல் ஜன்னா, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லா என்று இருக்கிறதோ அவர் சோனம் நுழைந்து விட்டார் என்றால் வரக்கூடிய செய்திகள். அந்த ஹதீஸ் கூட இரண்டு அறிவிப்பாளர்களின் ஊடாக அது வருகிறது, அவர்களை பொறுத்தவரவில்லை, அதிலே பலவீனம் காணப்படுகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் விரிவாக இன்னொரு நேரத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை சஹீஹ் என்று வைத்துக் கொண்டால் கூட சிறுக்குகளோடு சரியான அமைப்பிலே அந்த கலிமா சொல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே முர்ஜியாக்கள் கலிமாவை புரிந்தது போன்று முர்ஜியாக்கள் என்ற ஒரு சமூகம் இருந்தார்கள். அவர்கள் கலிமாவை எப்படி புரிந்திருந்தார்கள் என்றால், கலிமா என்பது கடலை போன்றது. அந்த கலிமாவை ஒருவன் சொல்லிவிட்டான் என்றால் அது கடலை போன்று அதில் என்ன விழுந்தாலும் அது மாசுபடாது. அதே போன்று இந்த கலிமாவை சொல்லுவரிடத்திலே என்ன நடந்தாலும் சரி அந்த கலிமா அவரோடு ஒட்டி கொண்டுதான் இருக்கும் என்ற ஒரு வாதத்தை முர்ஜியாக்கள் அந்த சொன்னார்கள். அதே முர்ஜியாக்களுடைய கொள்கையைத்தான் இன்று நவீன ஏகத்துவவாதம் பேசக்கூடியவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு வருகின்ற பொழுது முர்ஜியா கொடியோடுதான் வருகிறார்கள். கலிமா சொன்னவர்கள், லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னவர்கள் என்று வருகிறார்கள். ஆனால் ஏனைய பிரிவுகளோடு வாதுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலேயே அந்த ஏகத்துவத்தை பேசுகின்றவர்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களோடு வாதிக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் முஷ்ரிக்காகிவிட்டீர்கள், நீங்கள் காபிராகிவிட்டீர்கள் என்றெல்லாம் தீர்ப்பு சொல்கிறீர்களே, அவர்கள் கலிமா சொல்லவில்லையா? காதியானிகளுக்கு காபிர் ஃபத்வா கொடுத்திருக்கிறீர்களே, அவர்கள் கலிமா சொல்லவில்லையா? அப்துல் ரவுப் கூட்டத்தினருக்கு காபிர் ஃபத்வா கொடுத்திருக்கிறீர்களே, அவர்கள் கலிமா சொல்லவில்லையா? ஷியாக்களை வழிகேடர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் கலிமா சொல்லவில்லையா? ஏன் இவர்களெல்லாம் கலிமா சொல்லி இருக்கின்ற பொழுது அவர்களோடு வாதிக்கின்ற பொழுது இந்த கலிமா வேலை செய்யாது? ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு வாதிக்கின்ற பொழுது பைஅத்தை நிராகரிப்பதற்காக, இஸ்லாமிய கட்டமைப்பை நிராகரிப்பதற்காக வெறுமனே இந்த கலிமாவை போட்டு உடைப்பதற்கு பார்க்கிறீர்களே, இதுதானா உங்களுடைய சத்தியம்? இது முர்ஜியாக்களுடைய கொள்கை. முர்ஜியாக்கள் இவ்வாறான ஒரு கொள்கையைத்தான் போதித்தார்கள். இன்றைய ஏகத்துவமும் இவ்வாறான கொள்கையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவர் சொல்கிறார் சூனியத்தை நம்பினவன் முஷ்ரிக், இன்னொருவர் சொல்லுகிறார் அதாவது யார் இவரை முஷ்ரிக் என்று சொல்லுகிறார்களோ அவர் காபிர் என்று சொல்லுகிறார். ஹதீஸை நிராகரிப்பவர்கள் காபிர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதாவது இந்த பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்கள் ஏனையவர்களை பார்த்து ஒரு மூலவி சொல்கிறார் இவர் மக்கா குறைசியை போன்றவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே பல குபர் பத்துவாக்களை வழிகேட்டு பத்துவாக்களை சொல்லிக்கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு வருகின்ற பொழுது மட்டும் ஏன் நீங்கள் கலிமாவை கொண்டு வருகிறீர்கள்? சிந்திக்க கூடாதா? வெறுமனே ஒரு வார்த்தையாகத்தான் இந்த இஸ்லாம் 23 வருட காலம் இறக்கப்பட்டதா? மக்களையே நீங்கள் பலகீனமாக்குகிறீர்கள், ஏன் பிழையான வழிக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள்? வெறும் வார்த்தையாக இந்த லா இலாஹ இல்லல்லாவை ஏன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? என்னுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து சொல்லிக் கொடுங்கள், சரியான முறையிலே அதனை அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்கு வழிவகுத்துக் கொடுங்கள். இதை விட்டுவிட்டு வெறும் வீண் வார்த்தையாக இதனை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே ஆக்கிக் கொண்டிருக்காதீர்கள். அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, யார் அசர் தொழுகையும் சுபஹ் தொழுகையும் தொழுகிறாரோ அவர் சூலம் நுழைந்து விட்டார், ஏனைய தொழுகை தேவையில்லை என்று வரும். அது மட்டுமல்ல, ஒருவர் அஷ்ஹது ஒளி செய்ததற்கு பிறகு, பூரணமாக ஒளி செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்கலா வாஷது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று சொன்னாலே அவருக்கு சுவனத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். இதனை வைத்து ஒருவர் சொல்லலாமே, நான் ஒளு செய்வேன், தொழமாட்டேன். ஏன் ஒளு செஞ்சு இந்த துவாவை ஓதினாலே அந்த சுவனத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படுகிறதே, அப்ப ஏன் நான் மேலதிகமாக தொழ வேண்டும்? எனவே நான் ஒளி செஞ்சிட்டு மட்டும் இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். எனவே பிழையான விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வதுதான் சரியான சத்தியம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இந்த கலிமாவை சரியாக நடைமுறைப்படுத்துகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்பார்கள், அப்படியென்றால் இன்று பல பேர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களிடம் வந்துதானா இந்த கலிமாவை சொல்ல வேண்டும், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் கேட்பார்கள். எனக்கோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் முஸ்லீம்களுக்கோ எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இது இஸ்லாம், இஸ்லாம் என்ற கௌரவம், இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய கண்ணியம், சரியான இஸ்லாத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துக்குத்தான் ஒரு கௌரவம் சொந்தமானதை ஒழிய எனக்கோ தனிப்பட்ட நபர்களுக்கோ அல்லது ஏற்கனவே மரணித்து விட்ட உமரலி உஸ்தாதுக்கோ உரியதல்ல, இது இஸ்லாத்திற்குரியது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அமைப்பு இந்த சரியான முறையிலே பயணிக்கிறார்கள், உங்களை விட சிறப்பாக இந்த விடயத்திலே பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். அவர்களோடு நாங்கள் இணைந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம், அவர்களோடு சேர்ந்து கலிமா சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்று நாங்கள் பார்த்த வகையிலே எந்த அமைப்பும் இந்த சரியான அடிப்படையிலே கிடையாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்பார், அப்படி என்றால் ஏத்தாலையிலே 3 அமைப்பு காணப்படுகிறதே, 3 ஜமாஅத்துல் முஸ்லிமீன் காணப்படுகிறதே, இதில் எதிலே வந்து நாங்கள் சேருவது என்ற ஒரு கேள்வியை அடுத்து கேட்பார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், 1 பாகிஸ்தானோடு சம்பந்தப்பட்டது, அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அடிப்படையிலே பிரச்சனை இருக்கிறது, அடிப்படை மூலாதாரத்திலே கோளாறு இருக்கிறது. அவர்கள் இஜ்மாவு சஹாபாவை பின்பற்றுகிறார்கள், ஃபஹ்மு சஹாபாவை பின்பற்றுகிறார்கள், தவாத்துருல் அமலை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை விட அல்லாஹ்வுடைய வஹியை விட ஏனைய விஷயங்களையும் அவர்கள் எடுப்பதற்கு முன் வருகிறார்கள், ஒரு சத்தியத்திலே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் ஏற்கனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இருந்து வெளியேறினார்கள், இதில் இருந்து வெளியேறியவர்கள் அவர்கள். அவர்கள் வெளியேறி அவர்களுக்கு வேறொரு அமீரை நியமித்து அந்த அமீருக்கு அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடு வந்து அந்த அமீரை நீக்கி இன்னொரு அமீரை உருவாக்கி அந்த அமீர் வழிகேட்டிலே சென்று கடைசியிலே யாரோ ஒருவர் நான் அமீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரோடு யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது. எனவே தயவு செய்து வீணான, இதனை உடைப்பதற்குரிய வீணான வாதங்களை நீங்கள் கொண்டு வராதீர்கள். சரியான சத்தியம் இது என்பதை புரிந்து கொண்டு இந்த கலிமாவை சரியான முறையிலே யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அந்த ஜமாஅத்தோடு அந்த கூட்டமைப்போடு நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த சத்திய கூட்டத்திலே சரியான முறையிலே பயணிக்க வேண்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த சத்தியத்தை நாம் போதிக்கிறோமோ அதே சத்தியத்திலே எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாகுலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.